நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்துப்பார் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். நாம் கடந்த வாரம் எருசலேம் பட்டணத்தை அளந்து பார்த்தோம். அந்த எருசலேம் பட்டணத்துக்கு நடுவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் இன்றைக்கு நாம் அளந்து பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11:1-5 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 11:1-5. ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு.
ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும்.
போதும். இங்கு நாம் பார்க்கிறோம், கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அதை வச்சுட்டு ஆலயத்தை அளக்கணும், அதுக்கப்புறம் பலிபீடத்தை அளக்கணும். இதைய பலிபீடத்தை அளந்துடலாம், ஆனா ஆலயத்தை வந்து ஆலயம் சொன்னா முதல்ல பலிபீடம் சொல்லும் போது பலிபீடம் வந்து 48 பிரமாணங்களுக்கு உட்பட்டது, அதுதான் உண்மையான பலிபீடம். அந்த மாதிரி இல்லாமல் வேற எங்க பலி செலுத்தினாலும் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது பாகாலுடைய பலிபீடம் அல்லது பேய்களுடைய பலிபீடம். பலி செலுத்தணும்னு சொன்னாலே அந்த பலிபீடத்தை சுற்றிலும் 48 பலகைகள் அல்லது 48 பிரமாணங்களுக்கு உட்பட்டு தான் அந்த பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் பச்சையான எல்லா மரத்தின் கீழும் பலிபீடத்தை உண்டாக்கி பலி செலுத்தினா அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ தேவன் வந்து வாசம் செய்கிற இடம் தேவனுடைய ஆலயம் அல்லது ஆசரிப்பு கூடாரம். அதில் கடைசியாக தேவன் ஏற்றுக்கொள்கிறது, பலியை ஏற்றுக்கொள்வதன் மூலம்தான் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. அப்படியாக பலிபீடம் வந்து வேத புஸ்தகத்தினுடைய மைய கருத்து அப்படின்னா எதுன்னு கேட்டீங்கன்னா சியோன் பட்டணம், அதுதான் வேதகாந்தத்தினுடைய மைய கருத்து. அந்த சியோன் பட்டணத்தினுடைய மத்திய பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா பலிபீடம். அப்படின்னா வேத புஸ்தகத்தினுடைய மைய கருத்து பலிபீடம். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கலாம், முடிவு நல்லது. அப்போ முடிவு வரும்போது எங்கே வருவான் மனுஷன்? பலி செலுத்துறது தான் வருவான். அந்த பலியை ஏற்றுக்கொண்டாதான் அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன நடக்கும்? என்ன காயனுக்கு நடந்தது? பலியை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவனுடைய முகநாடி வேறுபட்டுரும். அப்ப இன்றைக்கு எல்லாருமே எல்லா மதத்தினருமே பலி செலுத்த வருகிறார்கள் தேவனுடைய சமூகத்துக்கு. தேவனுக்கு எதையாவது கொண்டுட்டு வர்றாங்க, தேங்காய் கொண்டு வரான், மாங்காய் கொண்டு வரான், ஒருத்த ஒன்றை கொண்டு வர்றான், அப்படி கொண்டு வர்றான். அப்படி கொண்டு வர சமயத்தில் அதில் அங்கீகரிக்கிற பலி வந்து கொஞ்சம்தான், நிறைய பலிகள் அங்கீகரிக்காமல் பட போகுது. அப்போ அங்கீகரிக்காமல் போகும்போது அவன் முகநாடி வேறுபட்டான்னா அவன் என்ன பண்ணுறான்னா தேவன்கிட்ட போய் அவன் வந்து நிற்கிறதில்ல. அவனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரை நோக்கி ஏன் என் பலியை ஏற்றுக்கொள்ளலை, என்ன காரணம்? ஆண்டவர் நோக்கி கேட்கறதில்ல. அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்ல, அவனை போய் பிடிக்கிறான். ஏன் உண்மையை மட்டும் எப்படி ஏற்றுக்கிட்டாரு? ஆனால் உண்மையான ஆளாக இருந்தால் அவன் ஆண்டவரை தான் கேட்டிருக்கணும், ஏன் ஆண்டவரே என்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளலை, அது என்ன குறை இருக்குது? அப்போ ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ காயனுக்கும் சொல்கிறாரு, இந்த மாதிரி இருக்கிறியா, நீ இப்படி செஞ்சா நல்லது, இப்படி செஞ்சா நல்லதுன்னு அதுக்கப்புறம் நல்ல ஆலோசனையாக சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாம் செய்கிறாங்க. அப்போ பலி ஏற்றுக்கொண்டவனால தான் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. அப்படி பலிபீடத்துக்கிட்ட பலி செலுத்த எல்லாரும் வர்றாங்க, எல்லா ஜாதி மதத்திலிருந்து வர்றாங்க. அதில் ஆண்டவர் கொஞ்சம் பலிகளை தான் ஏற்றுக்கொள்கிறார். அப்படின்னா தேவனுக்கு பிரியமான பலிகளை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், மற்றது ஏற்றுக்கொள்றதில்லை. ஆண்டவர் அவங்கள தள்ளிடுறார். அப்போ பலி ஏற்றுக்கொண்டார் பார்த்தீங்களா, அந்த மனுஷங்கிட்ட வாதாடி வாதாடி இந்த பலியை ஏற்றுக்கொள்ளாதவனெல்லாம் பலி ஏற்றுக்கொண்டவனை பலி செலுத்துகிறான் கடைசியாக. அதான் கடைசி வேலை. ஆமாம், இவன் வந்து எப்படி இவனுடைய பலி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலாம்? இவன் செலுத்துவ, நானே உன்னை போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி வந்து கதை நடக்குது. ஆனால் இந்த ரெண்டு பேருடைய சண்டை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ பலிபீடத்தை அளந்து பார்த்துடலாம், அளந்து பார்த்தா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். அப்போ இந்த பலிபீடத்தில் போடுற சண்டை என்னங்கிறது இது ஒரு பெரிய டாபிக்கு. அடுத்த வாரம் அந்த காரியத்தை நம்ம சிந்திப்போம். கைகோளுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் பல டைம் இதை சொல்லியிருக்கிறேன். எப்படி அளந்து பார்க்கறதுன்னு யார் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அதான் அதான் என்ன அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அதிகாரம் இல்லை. அதிகாரம்னா கையில் ஒரு கோல் இருக்கும். இது கை கோல், ஒப்பான. கை கோளுக்கு ஒப்பான நீதியின் கிரியைகள். அவங்க அவங்களுடைய நீதியின் கிரியைகள் தான் நற்கிரியைகள். ரெண்டு பேரும் சொன்னது சரிதான். அப்போ அந்த நற்கிரியலை வச்சு தான் அந்த பலிபீடத்தை அளக்கிறது. அப்போ இந்த பலிபீடத்தை அளக்கிறதுக்கு அவனுடைய நற்கிரியை வச்சு அளந்து அளந்து பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ அளந்து பார்க்கும்போது என்ன ஆகுது? உன்னுடைய பலி ஏற்றுக்கொண்டான்ட்டு பலி ஏற்றுக்கொள்ளாதவன் இவனை வந்து பலி செலுத்திடுறான், பலிபீடத்திலே செலுத்திடுறான். என்ன அளக்குறான்ல, அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதனால அவன் அளக்க முடியல, அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படி வந்து முதல் அந்த பலிபீடத்தை அளந்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆபேல். அவன் விசுவாசத்தில் அதை செஞ்சான், பிரமாணம் எதுவுமே இல்லை. ஆனால் முதல் பலிபீடத்தை அளந்து பார்க்கறக்கு ஆரம்பித்த ஆள் வந்து ஆபேல். ஆபேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 6000 வருஷம் இந்த பலிபீடம்னா எப்படி இருக்கும், அது எப்படி அளந்து பார்க்கலாம், என்ன ஏதுன்னு பக்கத்தில் போய் அதை நற்கிரியினால் பலி செலுத்தி அளந்து பார்க்குறவங்க எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா அது நிறைய பேர் வர்றாங்க. அது எவ்வளோ பேர்னு கேட்டிங்கன்னா 144,000 பேர். அப்போ பலிபீடத்தில் அளக்கிறவங்க 144,000 பேர். அந்த பலிபீடத்தை அளக்கிறவங்க தேவனுடைய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க நற்கிரியல் முகாந்திரம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆள்கள்லாம் பலிபீடத்தை அளக்கிறக்கு வரமாட்டாங்க. பலிபீடத்தை எப்படி அளக்கிறாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பிரகாரத்தில் நிற்கிறவங்க, உள்ளே வர முடியல, உள்ளே வர்றதுக்கு தகுதி இல்லை, அந்த அளவுக்கு நீதிக்கிரி இல்லை. ஆனால் இந்த பலிபீடத்தை அளக்கிறவங்க எப்படி நீதிக்கிரியை செய்கிறாங்க, அது ஆண்டவருடைய நற்கிரியை செய்கிறாங்க, அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும், நம்மளும் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்ட்டு பலிபீடத்தை அளக்காமல் தேவனை ஆராதிக்கிறதுக்காக புறஜாதிகள் எண்ணக்கூடாத புறஜாதிகள் அப்படின்னா பிரகாரத்தை அளக்காத, அது விட்டு எத்தனை பேர் வேணாலும் வந்து நிற்கிட்டோம், எப்போ வேணாலும் வந்து நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. அப்போ 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள் அப்படின்னா குறிப்பாக 42 மாதத்தில் அப்படின்னா 3.5 வருஷத்தில் திரளாக வந்து நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நிற்கிறாங்க, ஆனாலும் அந்த குறிப்பிட்ட அந்த 42 மாதத்தில் திரள் திரளாக வந்து ஜனங்கள் நிற்பாங்க. அந்த 42 மாதம் அளவும் 3 வசனம் வாசிப்போம்.
என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1160 நாள் தீர்க்கதரிசனம் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்.
இந்த பலிபீடத்தை அளக்கிறவங்க 2 சாட்சியினுடைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு 1260, அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது 42 மாதம் தான், 3.5 வருஷம் தான். ஏன்னா கணக்கு போட்டு பார்க்கறதுக்கு ஆண்டவர் இப்படி கொடுத்துருக்காரு, பாப்பா எந்த அளவுக்கு கணக்கு போட்டு பார்க்குறாங்கன்ட்டு. அப்போ இந்த 3 வருஷமும் தேவனுடைய வார்த்தைகளை இவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருப்பார்கள். பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அநேக ஜனங்க ஏற்றுக்கொள்வாங்க, அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு எப்படி நியாய தீர்ப்பு நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனசில் அந்த தேவனுடைய தீர்க்க தரிசியில் எப்படி துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நியாய தீர்ப்பு அவங்களுக்கு வரும். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அப்படியே கொல்லப்பட வேண்டும். எப்படி நினைக்கிறானோ அப்படியே, அது அவங்ககிட்ட ஆண்டவர் பொறுப்பு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த தீர்க்க தரிசனுடைய வார்த்தையை கேட்டு தேவனை ஆராதிச்சாங்கன்னா அவன் நியாய தீர்ப்புலேருந்து தப்புவான். அப்படி அவங்களை துன்பப்படுத்துறன்னு நினைச்சானா உடனே அவங்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்படும். அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு ரொம்ப கடுமையாக புறப்படும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எலியாவினுடைய ஆவியில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் பயங்கர கோபத்தோடு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா 3.5 வருஷம் தான் அவங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ அந்த 3.5 வருஷத்துக்குள்ளே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போ அந்த 3.5 வருஷத்துக்குள்ளே இவங்க வார்த்தையை கேட்டு 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 கோபம் அடைஞ்சு இவங்களை வந்து கொலை பண்ணிடுவாங்க. அப்படியாக இவர்கள் தேவனுடைய திட்டத்தை 3 வருஷத்தை நிறைவேற்றுவதற்காக மிக வேகமாக தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவித்து கொண்டிருப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் பிரகாரத்தில் வந்து தேவனை ஆராதிப்பாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க தேவனுடைய நியாய தீர்ப்பினால் பலவிதமான வாதைகளினாலே தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6:9-11
அவர் 5வது முத்திரையை வைக்கும்போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தம் விட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை கூட கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர்மானவர்களின் தொகை நிற்கும் நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் நிலைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
போதும், இங்கே பலிபீடத்துக்கிட்ட ஆளுகள் வந்துட்டாங்க. நம்ம முதல்ல பலிபீடத்தை அளந்து பார்த்தா இங்கே 9வது வசனத்தில் பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்களை கண்டேன். அவங்க என்ன செய்ய கேட்குறாங்கன்னு ஆண்டவரை பார்த்து முதல் கேட்குற கேள்வி என்ன கேள்வி கேட்குறாங்க, இவங்களுடைய எண்ணம் என்னன்னா பழி வாங்குற எண்ணம் தான். ஆமாம், பதில் பழி வாங்குற எண்ணம் தான். தேவனுடைய வார்த்தையை நான் உண்மையை நீதியுமாக பிரசங்கம் செய்தேன், அவர்கள் என்னை இந்த மாதிரி துன்பப்படுத்தினாங்க, அதனால் நாங்கள் உமக்கு வேண்டி உம்முடைய வார்த்தைக்கு வேண்டி நாங்கள் மறித்தோம், அதனால் எங்களுடைய சத்துருக்களிடத்திலே பழி வாங்க வேண்டும். இப்போ ஆபேலுடைய காரியத்தை எடுத்து பார்த்தேன்னீங்களே, ஆபேல் வந்து என்ன சொல்கிறான், தேவன் சொல்கிறார் ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னா அவனை பழி வாங்கணும்னு சொல்லி ஆபேல் சொல்கிறான். அப்படியாக இந்த பலிபீடத்தை அளக்கிற எல்லாருமே மறுத்ததுக்கப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் செய்கிற முதல் விண்ணப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா பழி வாங்குதல். வாங்கலை. ஆமாம், தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றி கொண்டும் போது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறது தான் முக்கிய கவனமாக இருப்பாங்க. பழி வாங்கிறது ஆண்டவருடைய வேலை, மனுஷனுடைய வேலை இல்லை. தேவனுடைய பிரமாணத்தில் ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு இருக்காரு. இன்றைக்கி நிறைய பேர் அது அவங்களுக்குரியதுன்னு எடுத்துக்கிறாங்க. அதனால் தேவனுடையதை தேவனுக்கு நம்ம விட்டுருணும், மனுஷனுடையதை நம்ம மனுஷன் நிறைவேற்றணும். அப்போ இன்றைக்கும் அதே மாதிரி தான், பழி வாங்குற காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அப்போ நாம் நினைக்கிறத விட அதிகமாக பழி வாங்குவார். நாமளே பழி வாங்குறதுக்கு போனோம்னா ஆண்டவர் சொல்கிற உன் பலன் அடைந்தாயிட்டுன்றார். அதனால் நம்ம போகக்கூடாது. அதனால் சத்துருக்கிட்ட பழி வாங்குறத ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அப்படியாக கொடுத்து விட்டு மரணம் அடைஞ்சாலும் கூட மரணத்துக்கு அப்புறம் பழி வாங்கிறதுக்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அதனால் முதல்ல விண்ணப்பம் என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுடைய சத்துக்களிடத்தில் பழி வாங்க வேண்டும். 144,000 பேருடைய விண்ணப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழி வாங்கிறது தான் முதல் வேலை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை வாங்கி கொடுத்தாச்சு கொடுக்குறேன்ட்டு ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, உங்களை போல அநேக சகோதரர்கள் வருவாங்க, அவங்களுடைய தொகை நிறைவாகும் அளவும் நீங்கள் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும். அந்த தொகை நிறைவாகும் அளவும்னா அந்த தொகை 144,000 பேர், அதுதான் தொகை நிறைவாகிற அளவு. அப்போ இதெல்லாம் வந்து மறைமுகமாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால் கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான். பூமிக்குரிய காரியத்தில் சிலவங்க நிறைய பேர் இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சு பல காரியத்தை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் அங்கங்கே ஒவ்வொரு சில வார்த்தைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கோம், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ 144,000 பேர் வந்து சேர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்ட்டு ஆண்டவர் அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு வெள்ளை அங்கேயே கொடுத்துட்டார். எபிரேயர் 12:24 எபிரேயர் 12:24 போதும். இயேசு கிறிஸ்துவையும் இதே மாதிரிதான் பலி செலுத்திட்டாங்க. 144,000 பேர் எப்படி மரிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவையும் பலிபீடத்துக்கு ஊழியத்திற்காக சிலுவையில் அறைந்து பலி செலுத்திட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானதை பேசுகிற ரத்தம். எப்போ ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசுது, பழி வாங்கணும்னு சொல்லுது. அப்போ ஆமாம், அப்போ ஆபேலுடைய ரத்தம் பேசுனது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லை ரத்தத்துக்கு பழி வாங்கணும்னு சொல்லுது. ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்க சொல்லுது. ஆனால் பைபிள் இருந்து சொல்லணும், பைபிள் இருந்து வார்த்தைகளா உபயோகப்படும். அதுக்கப்புறம் தான், மறுத்ததுக்கு அப்புறம் தான். இங்கே வந்து மறுக்கும் போது என்ன சொன்னார், அது எல்லாமே தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அதான் அவன் வந்து இயேசு கிறிஸ்து பண்ண விண்ணப்பம், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் சொன்ன மாதிரி மன்னியும். ஆமாம், அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக வரல. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, பரிதாபப்படுறாரு. என்னதுன்னு செய்கிறாங்க செய்யறன்னு தெரியாமல் அவங்க செய்கிறாங்க, இவர்களை மன்னிங்கிறாரு. ஆனால் இந்த மற்ற 144,000 எல்லாரும் பழி வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க, ஒரே கூட்டமாக நிற்கிறாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்னா, ஆதாம் இழந்து போன ரட்சிப்பை மீட்கும்படியாக ஆண்டவர் வந்தார். ஆனால் இந்த மற்ற 144,000 பேரும் தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கிறதுக்காக தேவனுக்காக மரித்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இதில் தான் மறிச்சார். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் பழி வாங்குகிற எண்ணத்தில் இல்லாமல் எல்லாத்துக்கும் ரட்சிப்பு கொடுத்தாரு, மன்னியும் சொல்லிட்டாரு. மற்றவங்கெல்லாம் பழி வாங்கிறதுக்கு வேண்டி காத்துட்டு இருக்கிறாங்க. அது எப்படி பழி வாங்கிறதுன்னு பார்ப்போம். ஆமா, இல்லை இல்லை, எல்லாம் பரிசுத்தவான்கள் தான் அந்த 144 வரிசையில் வரவே முடியும். அது ஆபேல் தான் முதலாளு, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. இது உபத்திரவ காலத்தில் வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் காலம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா அவங்க இன்னும் வந்து முழுவதும் அந்த எண்ணிக்கை நிறைவு ஆகலை. உபத்திரவ கால ஊழியத்தில் தான் அநேகம் பேர் வந்து சேருவாங்க. ஆ,
செய்யப்பட்டவங்க
உண்மையா உத்தமம் ஊழியம் செய்தவங்க எல்லாருமே 144,000 வரிசையில் தான் வர முடியும். அவங்க ரத்த சாட்சியை மறிக்கலாம், ரத்த சாட்சியை மறிக்காமலும் இருக்கலாம், அது அவங்க அவங்களுடைய பங்கு. இல்ல அதே வரிசையில தான், ஆனால் நியாய தீர்ப்புல அவங்கள வந்துடுவாங்க. எலியா மாதிரி உடனோடு எடுக்கப்படலாம், ஆனால் எலியாவுடைய எண்ணமும் என்னன்னு கேட்டீங்கன்னா பழி வாங்குறது தான். எலியா வந்து உடலோடு எடுக்கப்பட்டார், ரத்த சாட்சியை மறிக்கல, ஆனால் அவருடைய எண்ணம் என்ன? தேவனுடைய ஊழியம் செய்யும்போது உடனே காட்டிலிருந்து கரடி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கிறாரு. ஓமம் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது இல்லைங்களா. அதனால வந்து பரிசுத்தவான்கள், பூரணமான எல்லா பரிசுத்தவான்களுமே 144,000 பேர் வரிசையில் பலிபீடத்துக்கிட்ட வந்துடுவாங்க. அப்போ 144,000 பேர் தேவனை ஆராதிக்கிற மாதிரி இருந்தால் அது எவ்வளோ பெரிய பலிபீடமாக இருக்கும்? அந்த மாதிரி பலிபீடத்தை பரலோகத்தில் பார்க்கலாம். பூமியிலும் இல்லை, இது பரலோகத்தில். அப்படின்னா தேவனுடைய ஆலயமும் பலிபீடமும் சேர்ந்து ஒரு பிளானட்டு, எர்த் மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும் பரலோகத்தில். சரி, ஆனால் ரத்த சாட்சியை மறிக்கிற இன்னும் அநேகர் இருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரகாரத்தில் இருந்து ஆண்டவர் ஆராதிச்சுக்கிறாங்களே அவங்களும் அநேகம் பேர் ரத்த சாட்சியை மறிக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, விடுவெளி நட்சத்திரமெல்லாம் 144,000 பேர் வரிசையில் வர்றவங்க தான். இப்போ அவங்க இந்த 144,000 பேருடைய ஆரம்பம் எப்படின்னு பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 14:1-5 வரை. போதும். அப்போ இங்கே சியோன் மலையில் வந்துட்டாங்க எல்லாரும், மறிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ உடனே சுரமண்டலத்தை வச்சு வாசிக்கிறாங்க. சுரமண்டலம் அப்படின்னா தங்களுடைய ஆவி ஆத்மாவில் சிந்திக்கிறதா சுரமண்டலம். அந்த சுரமண்டலத்தை வச்சு வாசிக்கிறாங்க. அந்த சுரமண்டலத்தினுடைய பாட்டை, அந்த புது பாட்டு, அந்த சுரமண்டலத்தை வாசிக்கிற பாட்டை 144,000 பேர் மட்டும்தான் பாட முடியும். ஒருத்தருக்கு அந்த பாட்டு தெரியும் போது 144,000 வரிசையில் வர்ற மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க மட்டும் பழகிடுவாங்க, மற்றவங்க பழக முடியாது. அப்போ 144,000 பேர் மட்டும் இருக்கிறவங்க இந்த பூமியில் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாட்டை கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் எளிமையாக பழகி கொள்ளுவார்கள். அப்போ பூமியிலே தெரிஞ்சிடும் 144,000 பேர் வரிசையில் வர்றாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இந்த பாட்டை கற்றுக்கொள்ள முடியலன்னா இவங்க வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புதிய பாட்டை பாடினார்கள். இவருடைய தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்திரீகளால் தங்களை கரப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. அப்படின்னா இது இன்னைக்கு வந்து எல்லா சபையை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா எழுத்தின்படி அப்படியே எடுத்துக்குது. எழுத்தின்படி இல்லை, இது ஆவியின்படி. அப்படின்னா ஸ்திரீகளால் தங்களை கரப்படுத்தாதவர்கள் அப்படின்னா சபைகளால் தங்களை தீட்டுப்படுத்தாதவர்கள். நிறைய பேர் 144,000 வரிசையில் வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க சபையினால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வார்கள். அண்ணா சபையில் வர வருமானத்தை எடுத்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி பிரசங்கத்தில் வேறு மாதிரி பேசி அது மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணி எதையாவது ஒன்று பண்ணி சபையினால் தீட்டு போட்டுருவாங்க. தற்புள்ளவர்கள் அப்படின்னா இல்லை, கிறிஸ்துவுக்கேற்ற மனவாட்டியாக வாழ்ந்தவர்கள், மனவாட்டி கற்புள்ள மனவாட்டி அப்படின்னா தன்னுடைய புருஷனுக்காக கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிற கற்புள்ள கன்னியர்கள், கரை திரை இல்லாதம தேவனுடைய வார்த்தையில் தங்களை காத்துக்கொண்டிருக்கிற அந்த மனவாட்டி சபை அல்லது கற்புள்ள கன்னிகைகள். அப்போ 144,000 பேருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மனவாட்டி சபை, இன்னொரு பேர் சியோன் குமாரத்தி, இப்படி பலவிதமான பேரை வச்சுக்கலாம். அப்படியாக இவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் கூட மனவாட்டி சபை போகுது, 144,000 பேர் போகிறாங்க. இவர்கள் முதல் பலனாக மீட்டு கொண்டவர்கள் அப்படின்னா இவங்க தான் முதல் பலன். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை அப்படின்னா பொய்யுங்கிறது இவங்க வாயில வராது. இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில கள்ள தீர்க்க தரிசனம்னா வராது, தேவனுடைய வார்த்தையை அப்படியே சொல்லுவாங்க, தேவன் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட என்ன இருக்குதுன்னா பொய் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஊழியம் செய்கிறவங்ககிட்ட கள்ளத்திற்கு தரிசனம் இருக்குது, கிறிஸ்தவ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்ககிட்ட பொய் அதிகமாக இருக்குது. கபடம்னா பொய்னு அர்த்தம், அதே நிறையா இருக்குது. இது இல்லாதவங்க தான் 144,000 பேர் வரிசையில் முதல்ல வந்து சேர முடியும். வெளிப்படுத்தல் 15:2-5 வரை
அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள், கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம், தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு உண்டாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாகின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது.
போதும். அப்போ இந்த 144,000 பேர் வந்து வந்துட்டாங்க சிங்காசனத்துக்கிட்ட, இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. நன்றி செலுத்தின உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உடனே ஆலயம் திறக்கப்பட்டாச்சு. இப்போ ஆலயத்தை அளந்து பார்க்குற வேலை அடுத்தது. அப்போ இவங்க வந்து ரெண்டு பாட்டை பாடுறாங்க, அது கண்ணாடி கடல் அருகே நின்று தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு ரெண்டு பாட்டு பாடுறாங்க, ஒன்று மோசையின் பாட்டு, இன்னும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு. இந்த ரெண்டு பாட்டு பாட தெரியணும். அது தேவ சுரமண்டலங்கள், தேவ சுரமண்டலங்கள்னா பரிசுத்த ஆவியினால தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து உணர்ந்து கொள்ளுதல், அதான் தேவ சுரமண்டலங்கள். இந்த ரெண்டு பாட்டு இருக்குது, அந்த ரெண்டு பாட்டை நல்லா தெளிவாக இங்கேயும் பாடுவாங்க பல்லவத்திலையும் பாடுவாங்க. அப்போ இந்த ரெண்டு பாட்டு பாடுறவங்க தான் ஊழியம் செய்ய முடியும், 144,000 வரிசையில் வந்து ஊழியம் செய்ய முடியும். இந்த பாட்டு தெரியல அவன் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் இந்த பாட்டு தெரியாமல் இருக்கும்போது ஒருத்தர் வந்து இன்னொரு ஆள் கற்றுக் கொடுக்கலாம், கற்றுக் கொடுத்தா ஈஸியாக பழகிடலாம். ரெண்டு பாட்டு, அந்த ரெண்டு பாட்டை பாடி கண்ணாடி கடல் அருகே நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்கன்னா எதுக்கு நிற்பாங்க கண்ணாடி கடல் அருகே? கண்ணாடி கடல்னா கடல் தண்ணி மாதிரி இருக்கும், அல்ல கண்ணாடியாக இருக்கும். இப்போ அப்படி குழம்பு கொல கொலான்னு எப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும், பார்க்குறக்கு சகப்பு கலராக இருக்கும், தண்ணியாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். அப்போ அந்த கடலுக்கு முன்னால் நிற்கிறாங்க பாட்டு பாடிட்டு. எதுக்கு நிற்கிறாங்கன்னா கண்ணாடி கடலில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க. கண்ணாடி கடலில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா அந்த கண்ணாடி கடலில் என்னென்ன விளையிருந்த பொருட்கள் மேந்துட்டு இருக்குதோ அல்லது அது கலவையாக குழம்பு மாதிரி இருக்குதோ அதெல்லாம் அவங்க அவங்களுடைய நீதிக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுடைய சரீரத்தில் ஒட்டிக்கும். அந்த ஒட்டினதை உலகத்தை யாராலும் பிடிக்க முடியாது. அக்னி நரகத்துக்கு போனாலும் அது வேகாது. அந்த மாதிரி உண்டான ஒரு பசை வந்து உடம்பு மேலே ஒட்டிக்கும். அது வந்து ஒரு வீரியை வச்சு ஒரு ஆள் அடித்தாலும் உடையாது, செதறாது, அக்னி கடலை போட்டாலும் வேகாது. அந்த அளவுக்கு கெட்டியான ஒரு சரீரத்தை, மகிமையை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்துருவார். அதில் கையை காலம் அசைக்கலாம், பேசலாம், போகலாம், வரலாம், எல்லாம் செய்யலாம். அது நித்தியமான மகிமை. அந்த பாட்டை பாடிட்டு அந்த கண்ணாடி கடலில் முங்கி ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் எடுத்து வெளியில் வருவாங்க. அப்போ அவங்கவுங்களுடைய நீதியின் கிரியை தகுந்தபடி அவருடைய மகிமை வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டதுக்கு அப்புறம் உடனே இவங்க என்ன பார்க்குறாங்க, உடனே தேவனுடைய ஆலயம் திறந்து இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ இவங்க மூலம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு அப்புறம் தான் பார்க்க முடியும். இவங்க உலகத்துலேருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு போய் ரத்த சாட்சியை மறிச்சிருவாங்க. ஆனால் இந்த 144,000 பேர் ஊழியம் செஞ்சதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது பூமியில் இருக்கும்போது தெரியாது. ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது அங்கே தெரிஞ்சிடும். ஏன்னா 144,000 பேர் பலிபீடத்தை அளக்குறாங்க. அளந்து பார்த்துட்டு அவங்க மகிமை அடைஞ்சதுக்கு அப்புறம் தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுது. அங்கே திறக்கப்படும்போது அதில் எத்தனை ஜனங்கள் வந்திருக்காங்கன்னு அப்புறம் தான் பார்க்கலாம். மட்டும்தான் அடுத்தவங்க அதில் போக முடியாது. இந்த பாட்டை பாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த ஞானத்தால் எடுக்க முடியும். ஆமாம், அங்கதான் பக்கத்திலேயே போக முடியும். அங்க சிங்காசனத்துக்கிட்ட போகவே முடியும். முதலாம் உயிர்த்தெழுதல் தான் இங்க வருவாங்க. மத்தவங்க எல்லாம் இரண்டாம் உயிர்த்தெழுதல் தான் வருவாங்க. 1000 ஆண்டுல ஆட்சி செய்யக்கூடிய தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் முதலாம் உயிர்த்தெழுதலையே பங்கடைவாங்க. மத்தவங்க முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு கிடையாது. அதெல்லாம் 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். இங்க கேட்கறாங்க, பூமியில் இருக்கும்போது கேட்கறாங்க, நாங்க உங்கள்கிட்ட எப்படி போடுறது, பண்ணிகளுக்கு முன்னால எப்படி முத்தை போடுறது, நாங்க போட முடியாது. அதனால இந்த பாட்டு யாரு கற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க அதை கற்றுக் கொடுக்க முடியும். அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். அவங்க ராகத்துல பேசும்போது அந்த ராகத்தை எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த சுரமண்டல ராகம், சுரமண்டலங்களினால் என்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவேன். தேவனுடைய சுரமண்டலத்தில் ஆண்ட ரோமையில வெளிப்படுத்துவார். அப்போ அந்த சுரமண்டல ராயம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதில் 1-2 வார்த்தைகளை பேசும்போது தெரியும் இவங்க இந்த பாட்டை பாட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கிறவங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியும். அதனால இவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் இந்த தனியாக ஒரு விசேஷமான ஒரு இசையை கொடுத்து வச்சிருக்காரு. அது பூமியிலிருந்தே பாடுவாங்க, பூமியிலேயே தெரியாது அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக கூட்டமாக இருந்து உலகம் முழுவதும் அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. அப்படி அங்கே கண்ணாடி கடலில் போய் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் மகிமை அடைஞ்சிருவாங்க. மகிமை அடைஞ்சதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 4:5-6 கண்ணாடி கடல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால இருக்குது. ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்த உடனே, கண்ணாடி கடலேருந்து வெளியில் வந்த உடனே அவங்க எல்லாரும் அந்த சிங்காசனத்தை உட்காந்துட்டு இருந்தவர் அது 144,000 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்துட்றாரு. 4 ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கலைகிறவன் எவனோ என்னோடு கூட அவன் சிங்காசனத்தில் உட்கார ஆர்வம் செய்வேன். அப்போ பழி வாங்க கூடாதுன்னு சொல்லி சொன்ன ஒரு ஆள் சிங்காசனத்தை வச்சுட்டு இருக்காரு. பழி வாங்கணும்னு சொல்லி உட்காந்துருக்கிறான் 144,000 பேர். இவங்க மகிமை அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்கே போய் சிங்காசனத்தில் உட்காடுறாங்க. ஆனால் அந்த பழி வாங்குற வேலை நடக்குது, ஆண்டவர் செய்கிறாரு, அது என்னன்னு வருகிற இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்படியாக இந்த சிங்காசனத்துக்கு முன்னால் இருந்து இவர்கள் மகிமை அடைகிறாங்க, மறுரூபம் அடைகிறாங்க அல்லது மகிமை அடைகிறாங்க. வெளிப்படுத்தல் 5:7-10 அல்ல, 5:7 வெளிப்படுத்தல் 5:7-10. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பாட்டு சொல்லி கொடுத்திருக்காருன்னா, புதிய பாட்டு, என்ன மாதிரி உண்மையும் உத்தையுமா என்னுடைய மாதிரி வாழ்க்கையை பின்பற்றவனுக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னாரு, சிங்காசனம் கொடுப்பேன்ட்டார். அப்போ இந்த 144,000 பேர் என்ன சொல்றாங்க, நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து சிங்காசனத்தை பிடிச்சி வச்சிருந்தீரு, அதுக்காக சோத்திரம் அப்படின்ட்டு நாங்களும் இப்போ வந்து உம்மோடு கூட இருந்து சிங்காசனத்தில் நாங்கள் உட்காருவோம், புதிய பாட்டை பாடுவோம் அப்படின்னு இவங்களும் அந்த புதிய பாட்டில் ஒரு ராகம் வருது, நாங்களும் ஆட்சி செய்வோங்கிற ஒரு வரி அதில் வருது. அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு, மோசையினுடைய பாட்டை பாடி பாடி வரும்போது நாங்களும் பூமியில ஆட்சி செய்வோம் என்கிற ராகத்தையும் இவங்க பாடுறாங்க. ஆமாம் ஆமாம், அதே தான் அதே தான், நான் போகிறேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னா 144,000 வாசஸ்தலங்கள் உண்டு, அதுதான் அதனுடைய பொருள். இருக்கலாம், இன்னும் தேவாலயத்தில் இருக்கிறவங்க மொத்தமாக அளக்கலையே, பலிபீடத்து தானே வளர்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ பல்லவத்தில் என்ன நிறைய பேர் இருக்கலாம், அதுக்கு வழி இருக்குது. இப்போ பலிபீடத்தில் ஊழியம் செஞ்சவங்களை மட்டும்தான் அளக்கிறோம். இப்போ ஆபேலிருந்து ஆபேலுடைய சந்ததி, ஆமாம் ஆபேலுடைய சந்ததி வளர்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பூமியிலே நாங்கள் அரசாங்கம் என்கிற புதிய பாட்டை பாடினாங்க. வெளிப்படுத்தல் 20:4 சிங்காசனம் வந்தாச்சு, அக்கடி கடல்ல ஞானஸ்தானம் முங்கி எடுக்கிறாங்க, எடுத்துட்டு சிங்காசனத்துக்கிட்ட வர்றாங்க. 144,000 சிங்காசனங்களை கண்டு அதனுடைய பொருள், அங்க அந்த சிங்காசனத்தை பெற்றுக்கிட்டு, சிங்காசனம் அங்க இருக்கும், ஆட்சி இங்க பூமியில, இதெல்லாம் 7 வருஷத்தில் நடக்குது. அப்படின்னா ரத்த சாட்சியை மறிச்ச 3.5 வருஷத்துல 3.5 வருஷம் ஊழியம் செய்வாங்க, அடுத்த 3.5 வருஷம் இளைப்பாறிட்டு இருப்பாங்க, உடனே முதலாம் உயிர் தேர்தலில் வருவாங்க, வந்து உடனே திரும்பியும் பூமிக்கு வர்றாங்க, வந்து பூமியில் ஆட்சி தொடங்குது, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆட்சி தொடங்குது. ஏன்னா இவங்க தான் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தார்கள், இவங்க தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினார்கள். பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வாசலை இவங்க தான் திறந்து ஆரம்பித்தாங்க. அப்படின்னா பரலோகத்தினுடைய திறவுகளை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் திறக்கிறது எதுவோ அது பூமியில் திறக்கப்படும், நீங்கள் பூட்டுக்கிறது எதுவோ அது பரலோகத்திலையும் பூட்டப்படும். அப்போ பூமியில் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு வழிகாட்டினவங்க அந்த 144,000 பேர் தான். காயின் மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணால் பூட்டி வச்சான், இவனும் போகிறதில்லை போகிறவங்களையும் விடுறதில்லை, அந்த மாதிரி செஞ்சாங்க. அதனால இவங்களுக்கு 144,000 சிங்காசனங்கள் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 19:1-6
இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் கனான ஜனக்கூட்டம் இருக்கிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவனிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள்.
போது போது, இப்ப அல்லேலூயான்னு எதுக்கு சொல்றாங்க? அல்ல, அல்லேலூயான்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, பழி வாங்கினதுக்காக அல்லேலூயா. பாத்துக்க, பழி வாங்கினதுக்காக அல்லேலூயா. அப்போ சிங்காசனம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய முதல் ஜபம் என்ன, எங்களுடைய ரத்தத்துக்காக பழி வாங்கினீரே. அப்ப ஆண்டவர் பழி தீர்த்துட்டாரு. பழி தீர்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் செத்துட்டாங்க. என்ன பழி பழி வாங்கியாச்சு. அந்த பழி வாங்கினவங்களை இவங்க பார்க்குறாங்க. அப்போதான் தெரியுது இவங்களுக்கு நம்முடைய ரத்தத்தை குறித்து ஆண்டவர் வந்து எப்படி பழி வாங்கியிருக்காருங்கிறது இவங்களுக்கு, ஜனங்களுக்கு புரியுது. ஏன்னா 1000 ஆண்டு ஆட்சி தொடங்க போகுது. அப்போ பழி வாங்கினாரே அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வாசிப்போம்.
அந்த 144,000 பேர்ல
ரொம்ப விசேஷமானவங்க பரிசுத்தவான்கள் இருக்காங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்காங்க. ஆமா, அப்படி ரொம்ப விசேஷமானவங்க. அப்படின்னா விசுவாசத்துல தேவனுக்காக மரித்தவங்க அவங்க 12 பேர். அப்புறம் வந்து தேவனுடைய ஊழியத்தில் முதல் முன்வரிசையில் நின்றவங்க அப்படி 12 பேர். அப்படி 24 பேர் வந்து திரும்பியும் அல்லேலூயான்னு சொல்லிட்டு தேவனை வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்காசனத்துல ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? அப்ப பெரியோர் சிறியோர் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கும் போது அந்த சிங்காசனத்திலிருந்து அந்த சத்தம் மிக வல்லமையா கேட்குது. கேட்ட உடனே அப்ப என்ன நடக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள், பயங்கரமான ஜனங்கள், கூட்ட ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுறாங்க. பெருவெள்ள இறைச்சல் போல இருந்து, இடி முழக்கம் போல இருந்து, அல்லேலூயான திரளான ஜனங்கள் ஒரே சத்தமாக சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆலயத்திலிருந்து, அப்படின்னா பிரகாரத்திலிருந்து தேவனை ஆராதிச்சு ரத்த சாட்சியை மறித்தவங்க இவங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அது யாருங்கிறத நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தல் 7:9-17. இல்லை, 7:9-16.
இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிடமிருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான ஜன கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முழங்கப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் வெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமென் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுதல் அன்னைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய தண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார்.
இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரகாரத்தில் நிற்கிற ஜனங்கள். பிரகாரத்தில் நிற்கிறவங்களை என்ன வேண்டானாரு அப்படின்னா, இந்த 144,000 பேர் பல்பீட ஊழியத்துக்கு போகிறதுக்கு இந்த பிரகாரத்தில் நின்று ஆண்டவர் ஆராதிக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போங்க, நாங்கள் வந்து பல்பீட ஊழியம் செய்ய முடியாது, நாங்கள் இது வரைக்கும் தான் வர முடியும், நாங்கள் எங்களால் முடிச்சு உதவி செய்கிறோம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிங்க, தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு உண்மையும் நேர்மையுமா அறிவிங்க அப்படின்னா, சகல ஜாதிகள்லேருந்து அவன் இந்துவா முஸ்லீமா கடவுள் இருக்குன்னு சொல்கிறானா இல்லைன்னு சொல்கிறானா அதெல்லாம் முக்கியம் இல்லை. பொருளான ஜனங்கள் 144,000 பேருடைய ஊழியத்தில் கூட ஒத்தையாசையாக இருந்து யார் யார் உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இங்கே வந்து பிரகாரத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த காயினுடைய சந்ததி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிரகாரத்தில் வந்து இவங்க உதவி செய்கிறாங்களே அப்படின்ட்டு இவங்களை பேசாமல் விட மாட்டாங்க. இவங்களையும் பிரகாரத்தில் இருந்து இந்த 144,000 பேருக்கு உதவி செய்கிறாங்களே, நீ ஏன் போய் அவங்களுக்கு உதவி செய்கிறன்ட்டு இந்த காயினுடைய சந்ததி அவங்களையும் கொள்கிறாங்க. ஏன்னா ரத்த சாட்சியை மறைச்சவங்க தான் திரளான ஜனங்கள் வந்திருக்காங்க. ஏன்னா தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் வெளுத்தவர்கள், மகா உபத்திரவத்தில் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியை மறிச்சவங்க சாதாரண ஜனங்க. ஊழியம் செய்யாமல் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு உதவி செஞ்சவங்க. அதனால் கடைசி நாட்களில் ஊழியக்காரங்களுக்கு உதவி செஞ்சாலும் அவங்க பரலோகத்துக்கு வந்துடலாம், இது இல்லாமல் வேறு யாரும் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. முதல்ல 144,000, அப்புறம் 24 மூப்பர்கள், அப்புறம் இந்த எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள், அவங்க எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்தவர்கள். அப்படியாக இருந்து அப்பிரகாரத்தை அளக்காதன்னு சொன்னார். பிரகாரத்தை அளக்காமல் பார்த்தா எத்தனை பேர் வேணாலும் நிற்கலாம் பிரகாரத்தில். அப்படியாக தேவனுடைய ஆலயத்தில் எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள் வந்து தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 17:5-6. இப்ப நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்போ ஸ்திரீன்னு சொன்னால் அது வந்து மனவாட்டி சபை, சர்ப்பன்னு சொன்னால் சாத்தான். சாத்தானுடைய சந்ததி யாருன்னு கேட்டீங்கன்னா பாபிலோன் மாநகர வேசி, அது ஒரு ஸ்திரீ தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சர்ப்ப சந்ததிகளே, விரியன் பாபு குட்டிகளே. அப்போ இந்த பாபிலோன் மாநகர வேசி என்ன பண்றானா, தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்றவங்கள கொள்றதுக்கு வேண்டி வெறி கொண்டு இருக்கிறாள். இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினால் வெறி கொண்டு இருக்கிறாள். அப்போ பாபிலோன் மாநகர வேசி, பாபிலோன் மாநகர வேசினா 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனுடைய பேரை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க ஏழு பேர் தான் பாபிலோன் மாநகர வேசிக்க. வெளிப்படுத்தல் 18 20 24 வரை. பாபிலோன் மாநகர வேசி ஆண்டவர் என்ன பண்ணார், தூக்கி கடலில் போட்டார். ஓ, எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு. ஏன்னா எல்லாருடைய ரத்தமும் இவகிட்ட தான் காணப்பட்டிருக்குது. அப்படியாக பாபிலோன் மாநகர வேசியை தேவன் நியாய தீர்த்திருக்கிறார். அதனால் மணவாட்டின்னு சொல்ல முடியாது, நான் மணவாளன் சொல்ல முடியாது, எந்த ஒரு காரியமும் இல்லை. எல்லாருடைய அவங்க ஊழியம் அது இது எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் ஆண்டவர் அக்னி கடலில் போட்டு விட்டார். அப்படியாக ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கிற சம்பவம் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் வந்து முடியுது. உனக்கும் ஸ்திரீக்கும், ஸ்திரீங்கன்னா மணவாட்டி, உனக்குன்னா சர்ப்பம். அப்போ ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை அந்த சர்ப்பம் விழுங்க பார்க்குது. உடனே ஸ்திரீக்கும் அந்த சர்ப்பத்துக்கும் சண்டை நடக்குது. உடனே ஸ்ரீயினுடைய சந்ததி, அப்படின்னா 144,000 பேருடைய சந்ததினா அவங்க மூலம் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அப்போ ஸ்ரீ அந்த சர்ப்பம் சொன்னால், சர்ப்பம் வந்து பாபிலோன் மாநகர வேசி, அந்த வேசியில்தான் அவங்களுடைய காரியங்களை பின்பற்றுறவங்க அவங்க சந்ததி. அப்படியாக ஆபேலுடைய சந்ததியும் வளர்ந்து வளர்ந்து பெருகுது, காயினுடைய சந்ததி வளர்ந்து வளர்ந்து வந்து வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் வந்து ஒரு முடிவுக்கு வருது. இப்போ காயினுடைய சந்ததி 144,000 பேர் ஆகிட்டாங்க. அந்த 144,000 பேர் மூலம் பிரசங்கம் பண்ண தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்க பிரகாரத்தில் திரளாக நிற்கிறாங்க. அதே மாதிரி காயினுடைய சந்ததியும் அவர்கள் மூலம் அவருடைய மாய்மானத்தை பின்பற்றின எல்லா ஜனங்களும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய காரியம் என்னங்கிறது அந்த வரலாறு நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ பலிபீடத்தை அளந்து பார்த்தா 144,000 பேர் அங்கே ஆராதிச்சுட்டு இருக்காங்க. பிரகாரத்தை அளந்து பார்த்தா அங்கே திரளான ஜனங்கள் நின்றுட்டு இருக்காங்க. பிரகாரங்கிறது தேவனுடைய ஆலயம், பலிபீடங்கிறது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் இருக்கிற இடம். நம்பியாக ஆரம்பத்தை பார்க்கலாம், முடிவு தான் நல்லது. அப்போ முடிவு தான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு 20 வருஷம் ஒழுங்கிறாங்க, 30 வருஷம் ஒழுங்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, ஆனாலும் அவங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து அந்த 144,000 வரிசையில் வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும். அதுக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் தான் 144,000, நாங்கள் இப்படி இருக்கணும், கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், என்னென்னமோ இவங்க திட்டங்களை வகுத்துட்ருக்காங்க. ஆனால் எந்த திட்டம் வகுக்காமல் இந்த ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் மோசையனுடைய பாட்டையும் பாடி தேவனுக்கு ஊழியம் செஞ்சு தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கிறவங்க இரத்த சாட்சியை மறித்து பரலோகத்துக்கு வருவாங்க. அதனால் 144,000 வரிசையில் வரணுமா, முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டு. இவங்க பாடுற பாட்டை முதல்ல பழகிக்கணும். எங்கே போனாலும் சரி, உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் சரி, நம்ம 144,000 வரிசையில் வர ஜனங்களா, ஊழியம் செய்கிறவங்களா அப்படின்னு இந்த பாட்டில் 2-3 வரியை நாம் சொன்னோம்னா போதும், அவன் நல்லா இருக்குதும்பா, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா, அப்போ பாட்டு பாடுறது தெரியும். அதுக்கு எதிராக இருந்தானா அவங்ககிட்ட அந்த பாட்டு அந்நிய தேசத்தில் பாடக்கூடாது. இப்போ பாபிலோன் மாநகரத்தில் தான் சியோன் குமார் இருந்துட்டு இருக்கிறா. ஆண்டவர் அவளை அங்கிருந்து வெளியே கொண்டு வரார். கொண்டு வந்து தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து திருவிழா பாட்டு பாடி 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 வந்து கடைசியில் என்ன பாடுவாங்க, எங்கள் ரத்தத்துக்காக எல்லாத்துக்கிட்டையும் பழி வாங்கணுன்னு பாடுவாங்க. அதனால் இந்த பாட்டு வந்து பாடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பாட்டு பாடிட்டோம்னா, நம்ம நல்லா பாடினோம்னா எளியா மாதிரி உடலோடு எடுக்கப்பட்டுடலாம். கொஞ்சம் கோபமாக பாடினோம்னா என்னாகும், ரத்த சாட்சியை பறிக்க வேண்டியதுதான். ஆனாலும் பாடி பாடி கடைசி வரி எங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்கினீரேன்னு சொல்லி பாட வேண்டியது வரும். ஆனால் சிங்காசனத்தில் போய் இருந்து பாடலாம். ஆனால் அக்னிக் கடலில் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னா ஆயிரம் ஆண்டில் எல்லாத்துக்கும் ஒரு சிங்காசனம் இருக்குது. ஆயிரம் ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய வானம் புதிய பூமி, அந்த சிங்காசனம் அப்படியே தொடரும். அதனால் சரித்திரத்தில் அல்லது ஆயிரம் தலைமுறையில் மிகவும் அழகுள்ள ஒரு ஸ்திரீ மணவாட்டி சபை 144,000 பேர் தான். ஆயிரம் ஆண்டு ஆட்சிக்கு பின்னாலேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லை. ஆயிரம் ஆண்டாட்சிக்கு முன்னாலேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லை. அதனால் ஆயிரம் பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், ஆயிரம் பேருக்குள்ள ஒரு ஸ்திரீயை காணவில்லை. அந்த பூரண புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டி சபை சாலமோனுக்கு கூட தெரியல. அவன் இப்போ இங்கே பாபிலோன் குமாரத்தில் இருந்துட்டு இருக்கிறான். பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 வந்து தேவனுடைய பாட்டை கற்றுக்கொண்டு ஒருத்தர் மாறி ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதனால் ஆயிரம் தலைமுறையில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்க போகுது. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு ஒன்றா ஆயிரம் இல்லை 144,000 பேர் வரிசையில் வர்றதுக்கு தான் பங்கு இருக்குது. மற்ற வரிசையில் வர்றதுக்கு பங்கு இல்லை. பிரயாணத்தில் இருக்கிறவங்க புறஜாதிகள் தான் பைபிளில் நம்ம பார்க்கும்போது இப்போ தெரியலான புறஜாதிகள் வந்தவங்க தான் சொல்லப்பட்டிருக்கு. ஜாதியில் கொடுக்கப்பட்டபடியும் அழக்காதன்ட்டார். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வந்தவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, 144,000 பேர் வரிசையில் போகிறதுக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க அதிகமான நீதிக்கிரிகளை செஞ்சு அவங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா ரெண்டாம் உயிர்த்தெழுதலில் தெரியும். இது வந்து முதலாம் உயிர்த்தெழுதல் தான் 144,000 பேர் வர்றது. ரெண்டாம் உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்குது, அது ஆயிரம் ஆண்டாச்சு முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ வந்து வரும்போது நம்ம என்னென்ன நீதிக்கிரி செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு அன்னைக்கே அது தெரியும். அப்போ அக்னி நேரத்துலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகிற வாய்ப்பு இல்லை. ரெண்டாம் உயிர்த்தெழுதலில் பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது, அக்னி நேரத்துலேயும் தப்பிச்சுக்கலாம். அப்படி அக்னி நேரத்தில் தப்பிக்கூட ஒரு வாய்ப்பு தான் இருக்குது கிறிஸ்தவங்களுக்கு. அது வந்து ஆண்டவர் ஆதாமுக்கு அந்த ரட்சிப்பு கொடுத்துட்டார். அந்த ரட்சிப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் ஆயிரம் ஆண்டாச்சு முடிஞ்சதுக்கப்புறம்தான் அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் 144,000 வரிசையில் வர்றவங்களுக்கு இந்த பூமியிலே தெரியும். அவங்களுடைய ஊழியம் என்ன, அவங்களுடைய பாட்டு என்ன, எப்படி நம்ம ஊழியம் செய்கிறது, எந்தெந்த பகுதிக்கு போகிறது, யார்கிட்ட என்னென்ன பேசணும், யார்கிட்ட எது எது பேசக்கூடாது அப்படின்னா காயினுடைய அடையாளத்தை இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. காயினுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது தேவதூதர்கள் தான். ஆனால் அந்த 144,000 பேரும் காயினுடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே தேவனுடைய அடையாளத்தை பெற்றுக்கொண்டு தான் அந்த தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. இவங்க பெற்றுக்கொண்ட அடையாளத்தை தான் வெளியில் பிரசங்கம் பண்ணுவாங்க. மொத்தம் 7 அடையாளம். அந்த 7 அடையாளத்தில் 7வது அடையாளம் இல்லை, முதல் போட்ட அடையாளம் காயினுந்து ஆண்டவர் போட்டார். அப்போ காயினுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இருக்கிறவன் மட்டும்தான் 144,000 பேர் வரிசையில் வர்றவங்க. ஊழியம் செய்வாங்க, மறிப்பாங்க, கொஞ்ச நாளில் திரும்பியும் பூமிக்கு வருவாங்க. மற்றவங்க கிறிஸ்தவங்களுக்கு போராடி முயற்சி எடுக்கலாம், முயற்சி எடுத்தாங்க கூட ரெண்டாம் உயிர்த்தெழுதல் தான் அவங்கவுடைய நீதியின் கிரிகள் வெளிப்படும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.